கலை மாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி. அத்தியாயம் 2, ஓலை மாறியது. அதன் தொடர்ச்சியை கேட்கலாம். பல்லவ குல இளவரசரே, இல்லை இல்லை, சோழ சாம்ராஜ்ய சேனாதிபதியே, தங்கள் மெய்கீர்த்தியை சரியானபடி நான் கூறவில்லை. வடையல்லைக்கு அரண் போன்றிருந்த ஆதித்த கரிகாலரின் அருமை தோழரே, வீரபாண்டியன் தலை கொள்ள உதவி நின்ற வீரரே, என்னை பொறுத்தருள வேண்டும். இத்தனை நேரம் தங்களை நிற்க சொல்லியே உரையாடி கொண்டிருந்து விட்டேன். என்ன இருந்தாலும் பெண்ணன்றோ, பொறுத்தருள்வீர். இப்படி உட்கார்ந்து கொள்ளும் என்று குந்தவை வாய் திறந்து பேசியதும் பார்த்திபேந்திரனது தலை சுழன்றது. தேவி தேவி, என்ன வார்த்தை கூறினீர்கள்? மன்னிப்பது நானா நீங்களா? ஒரே வார்த்தையில் என்னை வெட்டி வீழ்த்தி விட்டீர்களே. ஆயிரம் ஆயிரம் சொல் பேசி இனி நான் வெல்வது ஏது? உண்மையில் என்ன என்றோ நீங்கள் பொறுத்தருள வேண்டும். காஞ்சி அரண்மனையில் எதுக்காரும் தாங்கள் இருந்தீர்களே, உங்களை ஒருமுறையாவது நான் வந்து சந்தித்தேனா? தங்கள் இதயத்தில் எத்தனையோ துயரங்கள் படிந்து கிடக்கின்றன, ஒன்றிற்காவது நான் ஆறுதல் கூறினேனா? ஆஹா, சேனாதிபதி இப்படி பேசலாமா? சோழ சாம்ராஜ்யத்து மக்களின் துயர் முழுவதையும் துடைத்து காக்கவே இருக்கும் நீங்கள், தனிப்பட்ட ஒருத்தியின் துயரை மட்டும்தானா துடைக்காது இருந்திருப்பீர்கள்? எத்தனையோ வேலை இருந்திருக்கும். ஆம் தேவி, எவ்வளவோ வேலைகள். ஒவ்வொரு நாளும் புது புது செய்திகள் வந்து என் வேலை பழுவை உயர்த்திய வண்ணம் இருக்கின்றன. வடக்கே சாளுக்கியர்கள் படை திரட்டுகின்றார்கள், ஈழத்தில் தொந்தரவு, மேற்கே கொல்லிமலையில் சலசலப்பு, தெற்கிலும் கிழக்கிலும் ஏதும் இல்லை போலும். ஏனில்லை, என் ஒற்றர்கள் அங்கிருந்து செய்தி அனுப்பிய வண்ணம் இருக்கின்றார்கள். ஆதித்த கரிகாலரால் கொலையுண்ட வீரபாண்டியன் மகன் அமரபுஜங்க பாண்டியன் என்ற பெயருடன் எங்கு காட்டில் ஒளிந்து படை திரட்டி கொண்டிருக்கின்றானாம். ஓஹோ, உங்கள் ஒற்றர்கள் பிரமாத வேலை செய்கின்றார்கள். ஆனால் அவர்கள் கடல் கடந்து போன அருள்மொழிவர்மரை பற்றி மட்டும் செய்தி அறிய முடியவில்லை அல்லவா? இல்லை இல்லை, மிகவும் சிரமப்பட்டு செய்தி சேகரித்து விட்டேன். உங்கள் இளைய சகோதரர் சோழ சாம்ராஜ்யத்து இளவரசர் நாடு திரும்பிக் கொண்டிருக்கின்றார் என்ற செய்தி எனக்குத்தான் முதலில் எட்டியது. அப்படியா? மெச்சுகின்றேன். ஒற்றர் படை திறமையை, வெளிநாட்டு செய்தியை அவ்வளவு எளிதில் அறிய வைக்கும் ஒற்றர் படையாளர் அருள்மொழிக்கு மட்டும் இந்த நாட்டு செய்தியை அறிய வைக்க முடியாதது வியப்பத்தானே? குந்தவை சற்று அழுத்தமான குரலில் கூறினாள். பார்த்திபேந்திரன் திடுக்கிட்டான். பேச்சின் திசை மாறி போவது அறிந்து வருந்தினான். எதை கூறுகின்றீர்கள் தேவி என்றான். எதை என்று புரிந்து கொள்ள படைத்தலைவரால் இயலவில்லையா? உண்மையை கூறும் பார்த்திபேந்திரரே, இந்த நாட்டு செய்தி எள்ளளவை எனும் என் இளையவன் அறிவானா? பத்தாண்டு காலமாக அவன் எந்த நாட்டில் இருக்கின்றான் என்பதையாவது தாங்கள் அறிய முற்பட்டீர்களா? அப்படி அவன் அறிந்திருந்தார், இந்த நாட்டுக்கு நேர்ந்த இரண்டு துயரமான செய்திகளை அவன் அறிந்திருந்தால், தாய் நாடு நோக்கி அவன் ஓடோடி வராது இருந்திருப்பானா? அப்படி அவன் வருவதற்கான வாய்ப்பு இல்லாவிடனும் செய்தியாவது அனுப்பியிருக்க மாட்டானா? குந்தவையின் குரலில் வேகம் படிப்படியாக தணிந்தது. சீற்றத்திலும் துயரம் கலந்திருந்தது. பார்த்திபேந்திரன் கீழ் உதட்டை கடித்துக் கொண்டான். நாம் வந்தது இத்தகைய வார்த்தைகளை பிராட்டியாரிடம் கேட்கவா? கோபம் தணிக்க வந்த இடத்தில் அதற்கு தூபம் போட்டு வளர்த்து விட்டோமே. தேவி, என்ன இப்படியெல்லாம் கூறுகின்றீர்கள்? இந்த நாடு தங்களுடையது. இந்த நாட்டு அரியணையில் தாங்கள் அமர்ந்து செங்கோலை செவிலையே தவிர சோழ நாட்டு மக்களின் இதய அரியணையில் வீற்றிருக்கின்றீர்கள். தங்கள் சிறிய தந்தையும் சோழ மண்டலேஸ்வரருமான மதுராந்தக சோழ தேவருக்கு மட்டும் தங்கள் மீதுள்ள அன்புக்கு குறைவா? அவருக்கு அரியணை தந்ததே தாங்கள் தாமே. அப்படி இருக்கும் போது இந்த நாட்டு செய்திகள் தங்கள் இளவலை எட்டாமல் தடுக்க எவரால் முடியும்? என்ன சொல் சொல்லிவிட்டீர்கள் தேவியாரை? அப்படியெல்லாம் நினைத்துக் கொண்டிருப்பீர்கள். அயல் நாட்டின் என்று அருள்மொழிவர்மர் திரும்பி வரும் போது அத்தகைய எண்ணத்தை அவருக்கு தெரிவித்து அவர் மனம் கொதித்தெழ செய்வீர்கள் என்ற சந்தேகத்தால் தான் நான் ஓடோடி வந்தேன். தங்கள் தப்பெண்ணம் போக்க. குந்தவைக்கு சிரிப்புத்தான் வந்தது. பார்த்திபேந்திரன் சமத்காரமாக பேச கற்றுக்கொண்டு விட்டது அறிந்து அவளுக்கு வியப்பே. சாதுரியமான பேச்சோ அல்லது ஒருவேளை உள்ளது உள்ளபடியே பேசும் பழைய அசட்டுத்தனம் தானோ? அரசகுமாரரே, நன்று பேசுகின்றீர்கள். என்னை உயர புகழ்வதற்கு என்ன பிரதிபலன் செய்ய போகின்றேன்? செய்வேன் செய்வேன். பல்லவ சாம்ராஜ்யத்தை மீட்டு தங்களுக்கு அளிக்கும் பணியை நான் மேற்கொண்டிருக்கின்றேன். ஆதித்த கரிகாலரின் ஆசை அதுதானே? சிறிய தகப்பனார் மதுராந்தக சோழ தேவர் ஏன் இன்னும் மௌனமாக இருக்கின்றார்? உரிமையை பற்றி அவரிடம் தாங்கள் கேட்கவில்லையா? பல்லவ சாம்ராஜ்ய மன்னராக வேண்டிய தாங்கள் சோழர் படைகளுக்கு தலைவராவதா? தங்கள் உரிமையை எப்பொழுது அடைய போகின்றீர்கள்? குந்தவை வெகு சாமர்த்தியமாக கேட்டு பார்த்திபேந்திரனை ஒரே கணத்தில் நிலைத்தடுமாற செய்து விட்டாள். பார்த்திபேந்திரன் எழுந்து நின்று, தேவி, தாங்கள் சகோதரரின் அந்த எண்ணம் தங்களுக்கு தெரியுமா? அற்ப ஆயுளில் அந்த மாவீரர் மாணிக்கவிலில் நிச்சயம் நான் பல்லவ மண்டலாதிபதியாக இருப்பேன். அது மட்டுமா, என்னை கட்டி காக்க மேலதிகாரியாக தாங்களும் வந்திருப்பீர்கள். பல்லவ மண்டலத்துக்கு மட்டுமா நான் அரசராக இருப்பேன்? எவரும் அடைய முடியாத சுவர்க்க பேரின்ப சாம்ராஜ்யத்துக்கு அரசனாக நான்? அரசகுமாரரே, இவ்வளவு எண்ணத்தை அடக்கி வைத்துக் கொண்டு அதை நிறைவேற்ற முயலாமல் வெறும் படைத்தலைவர் பதவி வகித்து காலத்தை கழித்து வந்தால் தங்கள் எண்ணம் ஈடேறுவது எப்போது? குந்தவை எழுந்து சென்று தீபத்திரியை தூண்டிவிட்டு வந்தாள். அந்த கூடம் முன்னர் எப்போதையும் விட அதிக பிரகாசமாகியது. பார்த்திபேந்திரன் முகம் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னர் இழந்த ஒளியை மீண்டும் பெற்றது. திட்டமிட்டு செயலில் வெற்றி பெற்று வந்த குந்தவையின் கண்கள் மீண்டும் ஒளி பெற்றன. தேவி, தங்கள் இதயம் எத்தகைய மென்மையானது! தங்கள் உள்ள கிடக்கையை அறியாத இதுவரை நான் சிறுமதி சூழ்ச்சியிலேயே சிக்கி கிடந்த இனி போகட்டும் என்று தெளிவு பெற்றேன். அருள்மொழிவர்மர் நாகைப்பட்டினத்துக்கு வந்து சேர்வதற்குள் என் நெஞ்ச கதவை திறந்து காட்டவே இங்கு வந்தேன். அதற்கு உறுதுணையாக தாங்கள் இளையவர் அருள்மொழிவர்மரின் செய்தி ஓலையை சுமந்து வந்தேன். தங்கள் இதயம் இன்பமடைய அந்த ஓலையோடு என் சொல்லும் சேரும் என்று நம்பிக்கையோடு வந்தேன். என் நெடுநாளைய எண்ணத்தை வெளிப்படுத்துவதன் மூலம் வருங்காலம் சிறப்படையும் என்றும் திடசிந்தனையோடு வந்தேன். குந்தவை நீண்ட பெருமூச்சு விட்டாள். அந்த பெருமூச்சு காலத்தை கணித்து கூறுவதாக இருந்தது. சென்று போன சம்பவங்களின் மனத்தை பரப்பும் காற்றாக அமைந்தது. ஒரு கணம் அவளுக்கு பார்த்திபேந்திரன் பேரில் அடங்காத கோபம் பிறந்தது. அன்று உறையூரில் வானவர் குல வீரர் வந்தியத்தேவரோடு காவிரி நதி நின்று கரையிறங்கியவுடன் கூற்றுவனின் தூதர் போல் வந்து நின்றாரே, அப்போது இந்த கனிவான சொற்கள் எங்கே போயின? சோழ சாம்ராஜ்ய ராணியாம் நான். என்னை கேட்டு தானோ வந்தியத்தேவரை சிறைப்படுத்தினார்கள்? ஆளும் கணத்தாரும் என் பேராயத்தாரும் வந்தியத்தேவரை விசாரணை செய்யும் போது என்னை கூட அழைக்கவில்லையே. அவர்கள் என்ன செய்வர்? என் தந்தையை கட்டளையிட்டு கொலை குற்றத்திற்காக வந்தியத்தேவரை சிறை செய்ய சொல்லியிருக்கும் போது அவர்கள் என்ன செய்வார்கள்? சிறிய தந்தை அரசர் மதுராந்தகர் தாம் என்ன செய்வார்? ஆனால் விழியிலே நஞ்சை தேக்கி வைத்திருக்கும் பார்த்திபேந்திர பல்லவர் தன் வஞ்சகத்தை தீர்த்து கொண்டு விட்டார். வானர் குல வீரர் வந்தியத்தேவர் ஒருவர் தாம் அவருக்கு போட்டியாக இருந்தார். அவரை நாட்டி நின்றே ஒழித்துவிட திட்டம் தீட்டினார், வெற்றியடைந்தார். அத்தகையவர் என்று வந்து நடிக்கின்றார். சாம்ராஜ்யம் என்கின்றார், ராணி என்கின்றார், ஸ்வர்க்க நாடு என்கின்றார், என் சகோதரன் திரும்பி வருகின்றான் என்ற செய்தி கிடைத்தவுடன் நடிக்கின்றார். சே, இப்படியும் சில மனிதர்களா? இப்படிப்பட்டவர்கள் வாழும் இடத்தில் இருப்பதை விட கண்காணாத காட்டில் வாழலாமே. அதுதான் சரி. வானர் குல வீரரை விடுதலை செய்து அனுப்பிவிட்டால் இருவரும் எங்கேயாவது போய்விடுவோமோ? சாம்ராஜ்யமும் வேண்டாம், சாம்ராஜ்ய மக்களும் வேண்டாம். எல்லோரும் நன்றியற்றவர்கள், துணிந்து கூறி செயலாற்ற தெம்பில்லாதவர்கள். சோறும் துணியும் கிடைத்துவிட்டால் சொர்க்கம் என்றும் மதிப்பவர்கள். போகட்டும். இப்போது நாம் பார்த்திபேந்திரர் பேரில் கோபம் கொள்வதில் பயனில்லை. இவரிடமிருந்து அறிய வேண்டியவை ஏராளம். முதலில் அருள்மொழியின் செய்தியை அறிவோம் என்று எண்ணி பார்த்திபேந்திரனை பார்த்து, தாங்கள் சோழ சாம்ராஜ்யத்துக்கு கைமாறு எதிர்பாராமல் செய்யும் சேவை மகத்தானது. போனது போகட்டும். என் தம்பியிடமிருந்து செய்தி ஓலை கொண்டு வந்ததாக கூறினீர்களே, அதை இவ்வளவு நேரம் தாமதப்படுத்தியும் தெரிவிக்காமல் இருக்கின்றீர்களே, நியாயமா என்றான். பார்த்திபேந்திரன் திடுக்கிட்டு பரபரப்போடு, அதேவி, அப்படியெல்லாம் தாமதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்திருந்தால் நாகைப்பட்டினத்தில் நின்று நான் நேற்று பொழுது புலரா முன்னர் புறப்பட்டு இடையே வினாடி கூட தங்காமல் குதிரையையும் மாற்றாமல் உடன் மேய்க்காவல் வீரரையும் அழைத்து வராமல் ஓடோடி வருவேனா? இதோ பாருங்கள், உங்கள் இளவனிடமிருந்து கிடைத்த ஓலை என்றான். இளைய பிராட்டியார் குந்தவை தேவி எழுந்து நின்றாள். 10 ஆண்டு காலமாக காணாத அருண்மொழிவர்மரின் எழுத்தை காண கண்களை விசாலமாக்கி கொண்டாள். 10 ஆண்டுகளாக சுக துக்கம் அறியாத இளவலின் செய்தி அறிய கருத்தை கூர்மைப்படுத்திக் கொண்டாள். நற்செய்தி அறியும் மகிழ்ச்சியை ஏற்க இதயத்தில் இடம் ஏற்படுத்திக் கொண்டாள். அந்த கூடம் முழுவதும் ஜக ஜோதியாக ஒரு கணம் ஒளிவிட்டது போன்று குந்தவை உணர்ந்தாள். தன் இதய துயரத்துக்கு எல்லாம் விடுவெள்ளி போன்று கதிரவன் உதித்தது போன்று ஒரு கணம் இளைய பிராட்டியார் உணர்ந்தாள். தான் அனுப்பிய ஓலைகளுக்கு எல்லாம் செவி சாய்க்காது, மறுமொழி எழுதாது, தன் தம்பி இறந்துவிட்டான் என்று இருந்த வருத்த நிலையை மாற்ற ஓலை வந்துவிட்டது என்று உணர்ந்தாள். பார்த்திபேந்திரன் தன் இடையில் இருந்த ஓலையை நீட்ட குந்தவை அதை எடுத்து விளக்கொளியில் படிக்க தொடங்கினாள். அவளோடு முதல் 2 வரிகளை படித்து குந்தவையின் முகத்தில் மாறுதல் காணப்பட்டது. ஒரு கணம் அவள் பார்த்திபேந்திரனை திரும்பி பார்த்தாள். இதுதான் என் இளவல் அனுப்பிய செய்தியோ? ஆம் தேவி, நாகைப்பட்டினத்தில் வந்து இறங்கிய வணிகர் ஒருவர் கொண்டு வந்து கொடுத்தார். மிகவும் அவசரத்தில் தங்கள் சகோதரர் எழுதினாராம். லட்சணையை பொறிக்கவும் அவருக்கு நேரம் இல்லையாம், அதிகம் நேரமும் பொழுது இல்லையாம். ஓஹோ, என் தம்பி அயல்நாடுகளுக்கு சென்றவுடன் புத்தி மாறிவிட்டானா? ஏன் தேவி, நான் தன் முன்னே சொன்னேன் அவருக்கு இந்த நாட்டு செய்திகள் ஏதும் தெரிந்திருக்கவில்லை என்று, அதற்காக அவரை குறை கூறலாமா? இந்த ஓலையையா நான் அறிவதற்காக கொண்டு வந்தீர்கள்? இதை நீங்களே படித்து பாருங்கள். குந்தவை ஓலையை பார்த்திபேந்திரன் முன்பாக வீசினாள். அவன் அதை பெற்று படித்தான். மதுரை கொண்ட சுந்தர சோழ பெருமானரின் திருக்குமாரத்தியே, நந்திபுரத்து வாழ் நாயகியே, சோழ சாம்ராஜ்யத்து மக்கள் உள்ளம் குடிகொண்டவளே, எத்தனை எத்தனையோ காலமாக ஏங்கி தவிக்கும் பல்லவ குலத்தோன்றல், வருங்கால பேரரசர் பார்த்திபேந்திர பல்லவன் உணர்ச்சியை எழுத்தாணியாக்கி இதயத்தை ஏடாக்கி எழுதுவது,
பார்த்திபேந்திரன் தடுமாறினான். அவன் கரங்கள் நடுங்கின. ஏதோ தவறு நடந்துவிட்டது என்பது அவனுக்கு புரிய அதிக நேரமாகவில்லை. குந்தவை அவன் விழுப்பதை கண்டு என்று நகைத்தாள். படைத்தலைவரே, பல்லவக்குல தோன்றலே, பாராள போகின்றவரே, ஓலையொன்றை சரிவர கொண்டு கொடுக்க முடியாத நீங்கள் தானே ஆதித்த கரிகாலரை கொன்றவர் இன்னார் என்று நிரூபிக்க ஓலையை சாட்சியாக கொண்டு வந்தீர்கள்? பார்த்திபேந்திரனால் ஏதும் பேச முடியவில்லை. தன் இடையிலே பத்திரமாக வைத்திருந்த இளவரசரின் ஓலை எங்கே சென்றது என்று எண்ணி தடுமாறினான். குந்தவை மேற்கொண்டு ஏதும் கூறுவதற்குள் வெளியே பலர் வரும் சந்தடி கேட்டது. கல்யாணி பாட்டி கோயிலுக்கு போய்விட்டு பல்லக்கில் வந்து இறங்கி இருக்கின்றாள். குதிரைகளின் மீதிருந்து இறங்கி அவற்றை மரத்தில் கட்டிவிட்டு மற்றும் சிலர் வருகின்றார்கள். கல்யாணி பாட்டியை தொடர்ந்து ஓர் உருவம் வந்தது. வயது முதிர்ந்து போனாலும் அந்த உருவத்தின் கம்பீரம் குறையவில்லை. நெட்டும் தூரம் பயணப்பட்டு வந்த களைப்பால் சற்று வாடியிருந்தாலும் இளைய பிராட்டிக்கு கொண்டு வந்திருக்கும் செய்தியின் முக்கியத்துவத்தால் அவன் நிமிர்ந்து நடந்தான். அவன்தான் 10 ஆண்டுகளுக்கு முன்பு படகு துறையில் சந்தித்தோமே அதே வீரநாராயணன். இளைய பிராட்டியின் நம்பிக்கைக்கு பாத்திரமான அவன் தன் இடுப்பில் வைத்திருந்த ஓர் ஓலை சுருளை எடுத்து நீட்டினான். தாயே, தங்கள் இளையவர் அருண்மொழிவர்மர் அனுப்பிய செய்தி இது. இதை கொண்டு வரும் பொறுப்பேற்றது முன்பிறவியின் புண்ணியம்தானே. வீரநாராயணன் முடிக்கவில்லை. அந்த ஓலையை கண்ட பார்த்திபேந்திரன் திடுக்கிட்டான். உன்னிடம் எப்படி வந்தது அது? என்னிடமிருந்து களவாடி விட்டாயா திருடா? உன்னை இப்போது என்ன செய்கின்றேன் பார் என்று அவன் சீறினான். குந்தவை கையை அமர்த்தி, வீரரே, இது என் அரண்மனை, உங்கள் அதிகாரம் இங்கு செல்லாது. நீங்கள் நழுவவிட்ட ஓலையை அவன் கொண்டு வந்திருக்கின்றானே, அதற்காக தண்டனையா என்று கூறி மீண்டும் அவளோடு அந்த ஓலையை படிக்கலானாள். ஓலையிலிருந்து அருண்மொழியின் கையெழுத்தை அவள் கண்டுவிட்டாள். ஓலையில் அதிகமாக எதுவும் எழுதப்பட்டிருக்கவில்லை. எழுதப்பட்டிருந்தவற்றை படிக்கும் போது குந்தவை பிராட்டியாரின் கண்கள் கலங்கின. விம்மியறியாத அந்த மங்கையின் நெஞ்சம் விம்மியது. தம்பி என்று வாய்விட்டு கூவினாள். அவள் தலை சுழன்றது. கீழே வீழ்வதற்குள் அவளை கல்யாணி பாட்டியும் வீரநாராயணனும் தாங்கிக் கொண்டனர். நழுவி வீழ்ந்திருந்த ஓலையை எடுத்து பார்த்திபேந்திரன் படிக்கலானான். அருண்மொழியின் ஓலையில் உள்ள செய்தியை அவன் முன்னர் பார்க்கவில்லை. இப்போது அதை எடுத்து படிக்கும் போது வந்தியத்தேவனை பற்றி அருண்மொழி எழுதியிருந்ததை படிக்கும் போது பார்த்திபேந்திரன் கலங்கினான். அவனை அறியாமல் அவன் உடல் நடுங்கியது. இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் சவுத் ரேடியோ செயலியை தரவிறக்கம் செய்து உங்களுக்கு பிடித்தமான வானொலிகள் மற்றும் பாட்காஸ்டை கேட்டு மகிழுங்கள். நன்றி.